ज्ञानधिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे அத்தியாயம் என்ன பேர் சொல்ல முடியுமா? யாராவது சேஞ்ச் இன் தி ஹார்ட், டிவோஷனல் சர்வீஸ், சேஞ்ச் இன் தி ஹார்ட். பக்தி பகவானுக்கு பின்னால் இதயத்திலே மாறுதல் வரணும், பரிவர்த்தனா. பரிவர்த்தனை வருதாலே பிரவர்த்தனம் மாறிவிடும். இது புரிஞ்சுதா? பரிவர்த்தனா என்றால் மாறுதல், பிரவர்த்தனா என்றால் நடமடி, அவருடைய பிஹேவியர் அது கூட மாறணும் இல்லையா. இப்ப இந்த அத்தியாயம் பேர் வந்து கிரியேஷன் ஆஃப் த காஸ்மிக். இந்த உலகத்தை படித்தது எப்படி? பாகவதம் என்றாலே எல்லோரும் ஒரே மட்டும் இந்த ராச டான்ஸை கேட்கணும் என்று நிறைய பேருக்கு விருப்பம். ராச டான்ஸ் பண்றது 10வது ஸ்கந்தத்துல, இப்போ நம்ம இருக்கிறது 2வது ஸ்கந்தத்துல. ஆனால் மக்களுக்கு என்ன தேவை என்றது தெரியாது, அதனால எல்லோரும் ராச டான்ஸ் பற்றி தான் விரும்புவாங்க. ராச டான்ஸ் பற்றி தான் விரும்புவாங்க. ஆனால் பரீட்சித் மகாராஜா ஒரு பக்தர், அவர் வந்து போன அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதயத்திலே மாறுதல் வரணும் என்று. அந்த மாதிரி நம்ம இஸ்கானுக்கு வந்த பிறகு யாருக்காவது இதயத்தில் மாறுதல் வந்திருக்கா இல்லையா? யார் யாருக்கு வந்திருக்கு? மாறுதல்னா நம்மளுடைய பிஹேவியரில் மாறுதல் இருக்கணும், நம்ம நடைமுறையிலே மாறுதல் இருந்திருக்கணும், அப்போதான் அது நல்லது. இதில் வந்து வேதிக் அட்வென்ச்சர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு. வேதிக் என்றால் என்ன? தமிழ் என்ன சொல்லலாம்? வேதிக் அட்வென்ச்சர்,
வேதம்.
அட்வென்ச்சர் என்றால் பயணம் இல்லை, அட்வென்ச்சர் என்றால் வீர சாகசம் பண்ணி அதுல இருந்து பெருகணும், சம்திங் பெருகணும், அது அட்வென்ச்சர். அட்வென்ச்சர் வந்து கொஞ்சம் கடினமானது, சில பேர் சக்சஸ் ஆகுவாங்க, சில பேர் சக்சஸ் ஆக மாட்டாங்க. அதனால இந்த வேதிக் அட்வென்ச்சர், பௌதிகத்தில் எல்லோரும் சக்சஸ் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு அது விருப்பம். வேதிக்கில் சக்சஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பரீட்சித் மகாராஜ் எல்லாம் கேட்டுக்கொண்டார், இதயத்தில் மாறுதல் வரணும் என்று புரிஞ்சு கொண்டார். அவர் கம்ப்ளீட்டாக மாறி போயிட்டார். ஸ்ரீமத் பாகவதம் யார் கேட்குறாங்களோ அவங்களுடைய இதயம் பூர்த்தியாக மாறி போகணும், அவங்களுடைய நடைமுறை கூட பூர்த்தியாக மாறி போகணும். அப்பதான் அவர் சரியாக பாகவதத்தை கேட்டார் என்று அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பாகவதத்துக்கு மிஞ்சினது வேற எதுவுமே இல்லவே இல்லை. முதல் படி பகவத்கீதை, அதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது கிருஷ்ணா தான் சுப்ரீம் பர்சன், அவருக்கு மிஞ்சினவர்கள் வேறு யாருமே இல்லை, கிருஷ்ணா தான் எல்லாமே என்று புரிஞ்சுக்கிறது தான் பகவத்கீதை. அது புரிஞ்சு கொள்ளவில்லை என்றால் அவன் பகவத்கீதை படிக்கவே இல்லை, புரிஞ்சு கொள்ளவில்லை என்று அர்த்தம். அதே போல பாகவதத்துக்கு வந்துவிட்டால், பாகவதம் நன்றாக கேட்டார் புரிஞ்சு கொண்டால் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே மாறுதல் வரணும், அவர் நடைமுறையிலே மாறுதல் இருக்கணும். இல்லை என்றால் அவங்க பாகவதம் படிக்கவில்லை என்று அர்த்தம். இதுக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து அவங்க பிறந்த வீடு சிறந்த வீடாக இருந்தால் அவருக்கு இருக்கின்ற ஒரு குரு சுத்தமான போனஃபைட் குரு, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குருவாக இருந்தால் அவருக்கு இந்த மாறுதல் சுலபமாக வந்துவிடும். இது என்ன புதுசாக நம்ம கேட்குறோம் இல்லையா, சிறந்த வீடு என்றோம். சிறந்த வீடு என்றோம், எந்த வீட்டிலாவது பிறக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னால் எந்த வீட்டில் பிறந்தாலும் பரவாயில்ல, கிருஷ்ண உணர்வுக்கு வரலாம் என்று. சிறந்த வீடு என்றால் என்ன அர்த்தம், எந்த வீட்டிலே கிருஷ்ண பகவானுக்கு சேவை நடக்குதோ, யாரு இந்த வேத பூர்வகமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்களோ அவங்க வீட்டில் நம்ம பிறப்பு எடுக்கிறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு சாதாரணமாக அவங்க வாழ்க்கையில் எல்லாமே கூடி வரும் பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, நம்மளுக்கு கிடைக்கின்ற குரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தால் மாறுதல் நிச்சயமாக கொண்டு வந்துடுவார். குரு சரியா இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். குரு என்றால் நிறைய விதத்திலே குருகள் இருக்கின்றார்கள், ஆனால் இந்த குரு வேதிக் அட்வென்ச்சரில் நம்மளுக்கு விக்டரி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கின்றவர் அந்த குரு மிகவும் கஷ்டம். பௌதிக உலகத்திலே இருந்து பௌதிக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு போகணும் என்றால் தட் இஸ் தி கிரேட் அட்வென்ச்சர். ரொம்ப ரொம்ப சாகசம் இருக்கணும், ரொம்ப ரொம்ப தைரியம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மாயா தேவி எங்களை விடாது இல்லையா. அதனால இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ், ஒன்று நம்ம பிறந்த வீடு, பிறந்த வீட்டில் என்ன நம்மளுக்கு கிடைக்கும், உதவி கிடைக்கும், இந்த வயலில் போகிறதுக்கு உதவி கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு பகவானுடைய கருணை கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கவே கிடைக்காது. ஒரு குடும்பம் என்றால் எதுக்கு நம்ம அதை கம்பேர் பண்ணி சொல்லலாம், ஒரு குடும்பம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குடும்பத்தை, எல்லோரும் குடும்பத்தில் இருக்கிறீங்க, குடும்பத்தை என்னவா நம்ம கம்பேர் பண்ணி சொல்லலாம். இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் உபமான அலங்காரம் சொல்லுவாங்க, உபமா. உபமானா எக்ஸாம்பிளரி. அதுக்கு இன்னொன்று கம்பேர் பண்ணுறது உபமா, உபமான அலங்காரம். எதுக்கு நம்ம வாழ்க்கையை எப்படி இது பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம், அது என்ன உபமானம்னு கூட சொல்லலாம். தமிழில் இருக்கு இல்லையோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் உபமானம் இருக்கு இல்லையா,
உதாரணம்
உதாரணம் அது சாதாரண சொல்றோம். உபமா உபா 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 அது தமிழ்கார மாற்றங்கள் வந்து சயின்ஸ்கிட்ட உப்பமா பாவி பாக்கணும் சொல்ல தமிழ்ல பப்பா பப்பெல்லாம் ஒன்று தானே, அதனால அதே நம்ம தமிழ் லாங்குவேஜ் நம்ம படிக்கல. உபமானத்தில் எப்படி இது நம்ம சொல்லலாம், கம்பேர் பண்ணலாம் வாழ்க்கை. இது வந்து ஒரு இருட்டான கிணறு, இருட்டான கிணறு, இருட்டான கிணறு. எதுக்கு அது அந்த மாதிரி சொன்னாங்க, ஒரு வாழ்க்கையை இருட்டான கிணறுல நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுக்க முடியாது. அந்த தண்ணி எப்படி இருக்கோ நம்மளுக்கு தெரியாது. ஏதாவது உயிர்ந்துட்டாலும் அதை எடுக்கிறதுக்கு முடியாது. அப்படி என்றால் நம்மளுக்கு வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று தெரியவே தெரியாது இல்லையா. அந்த குயத்தில் உயிர்ந்துட்டாலே எடுக்கிறது கஷ்டம், இன்னும் இருட்டா இருந்தாக்க ஒன்றும் சொல்லவே முடியாது இல்லையா. அதனால அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து வெளியே வரணும், அதுதான் அட்வென்ச்சரஸ். அதில் போய் மாட்டிக்கிட்டவங்க வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு பரீட்சித் மகாராஜா அவர் வந்து ஒரு ராஜா, அவருக்கு நிறைய நிறைய கடமைகள் இருக்கின்றன, மேக்சிமம் கடமைகள். இந்த குடும்பத்தில் இருக்கின்றவங்களுக்கு அந்த அளவுக்கு கடமை இல்லை. ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர் இருந்தால் அந்த தலைவருக்கு அந்த குடும்பம் பற்றி தான் தெரியும். ஆனால் ராஜாவுக்கு அந்த ஊரில் இருக்கிற அத்தனை குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இவருக்கு ஒரே ஒரு குடும்பத்தை பற்றி தெரியும், ராஜாவுக்கு எல்லாம் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் ராஜா. இப்போ இருக்கின்ற பிரைம் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்ஸ் மாதிரி இல்லை இல்லையா, யாருக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியாது. அவங்க எல்லோரும் அஞ்ஞானத்தில் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி ராஜா என்றவர் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு எல்லோருக்கும் அவர் நல்லது பண்ணணும், அதனால எல்லோரையும் பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் தான் ராஜா. அந்த மாதிரி ராஜாவுக்கு கடமைகள் நிறைய நிறைய இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கடமைகள் இருக்கின்ற ராஜாவே அது உண்மை புரிஞ்சு கொண்ட பிறகு மரணம் என்றது நிச்சயம். ஏழாவது நாள் மரணம் நிச்சயம். அதனால என்ன பண்ணாரு, கம்ப்ளீட்டா தூங்கிவிட்டார். அவர் உடம்பு மேல இருக்கின்ற ஆசை கூட விட்டுட்டார். உடம்பு மேல இருக்கின்ற ஆசை விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த உடம்புக்காக ஒரு கண்ணாடி வச்சிருவாங்க, அப்படி பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க, கோமிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சென்ட் போட்டுக்குவாங்க, கிண்ட் போட்டுக்குவாங்க, எல்லாம் ஜஸ்ட் அட்ராக்ட் அதர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு தன் மேலே தன் உடல் மேலே இருக்கின்ற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அதில் வருது. அதுக்கப்புறம் மனைவி பிள்ளைகள் அவருடைய ட்ரெஷர் அவருடைய ராஜ்யம் எல்லாம் மேல அவருக்கு டிட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. அட்டாச்மெண்ட்ல இருந்து டிட்டாச்மெண்ட், இது ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. எப்படி வந்துடுச்சு என்றாக்க, அவர் அவருக்கு உண்மை தெரிந்து விட்டது. கிருஷ்ண மேல அட்டாச்மெண்ட்ன்றது ஓகே, கிருஷ்ண மேல அட்டாச்மெண்ட் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இருந்தாலும் உண்மை தெரிஞ்சுக்கவில்லை. அர்ஜுனனுக்கு முதல் கிருஷ்ண மேல அட்டாச்மெண்ட் இருந்தது, ஆனா கிருஷ்ணன் யார் என்று தெரியவில்லை. கிருஷ்ணன் யார் என்று உணர்ந்த பிறகு, அந்த உண்மையை புரிஞ்சு கொண்ட பிறகு, இந்த பௌதிக பொருள் மேலே அட்டாச்மெண்ட் போயிடுச்சு. அதுக்கு என்ன சொல்லலாம், ஹையர் டெஸ்ட் வந்து விட்டால் லோவர் டெஸ்டே ஆட்டோமேட்டிக்காக விட்டுடுவோம் இல்லையா. ஹையர் டெஸ்ட் வந்துடுச்சு, லோவர் டெஸ்ட்டு விட்டுடுறாங்க. அது மாதிரி கிருஷ்ணரே உண்மையை புரிஞ்சு கொண்டாலும் இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் கான்ஃபிடென்ஷியல் சர்வெண்ட். அந்த மாதிரி ஆயிட்டாலும் இந்த பொருள் மேலெல்லாம் ஆசையே இருக்காது. சனாதன கோஸ்வாமி அவர் என்ன பண்ணார், டஸ்ட்பின்ல என்ன போட்டார்,
டச் ஸ்டோன்.
சிந்தாமணி, சிந்தாமணி, எனி டிசைர் யூ ஹேவ் த டிசைர் இஸ் ஃபுல்ஃபில்ட். அதே ஒருத்தர் வந்து யாரோ கேட்டார், எல்லாம் சிறந்த பொருள் யாருக்கிட்ட இருக்கப்பான்னாக்கா அவங்க சொல்ல போய் சனாதன கோஸ்வாமி மீட் பண்ண. யார் வந்து கேட்பார் சனாதன கோஸ்வாமி, ஐயா நான் கேள்விப்பட்டேன் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் மிஞ்சின ஐஸ்வர்யம் இருக்குதானே, அது எப்படி உங்களுக்கு வந்தது, எனக்கும் அது மேலே பற்று இருக்குது, நானும் அது பிறகணும், நீங்கள் தயவுசெய்து அது எனக்கு சொல்ல முடியுமா. அவர் சொல்கிறாரு, இருக்குது எங்கிட்ட இருக்குதுன்னு வாஸ்தவம், எங்கே இருக்குதோ அந்த டஸ்ட்பின்னில் இருக்கு. அப்போ அவர் சிரிக்கிறாரு, என்ன இந்த மாதிரி வேல்யூபிள் திங்க் சொல்கிறீங்க, டஸ்ட்பின்னில் போட்டு வச்சுருக்கிறீங்களாக்கா, அதுதான் எனக்கு அது அது வேல்யூ எனக்கு தெரிஞ்சதா, அதில் நான் போட்டு வச்சுருக்கிறேன். நான் அது போய் பார்த்தாக்க டச் ஸ்டோன் இருக்கு, அங்கே சிந்தாமணி இருக்கு அதில். ஆகவே எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, என்னையா நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதில் போட்டுட்டு இருக்கிறீங்கனாக்கா என்ன அர்த்தம், இதுக்கு மிஞ்சினது ஏதோ உங்ககிட்ட இருக்குது, அதனால இதை நீங்கள் கீழே போட்டீங்க. அந்த சீக்கிரம் தான் வேணும். இந்த பௌதிகம்லாம் நன்றாக யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லோரும் ஐஸ்வர்யத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் உலகத்தில் இல்லையா. பணம், சொத்து, அது இது, வீடு கீடு, அது எல்லாமே அதுக்காக நிறைய நிறைய தவறுகள் பாவங்கள் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பொருள்கள் நம்மளது அல்ல, அதனால தான் அது அந்த பொருள்கள் நம்மளது அல்ல, அதனால தான் அது சில பண்ணுங்க நம்ம கிட்ட இருக்கிறது, அதனால தான் அது யோசி எதுவும் பசுமணம் பேசுறியே, நான் கேட்குற கேள்வியை யோசிச்சு பதில் சொல்லாமன்றது இல்லை, வாயில வந்து சும்மா அப்படியே அப்படியே சொல்லிட்டு இருந்தாக்கா நம்ம நம்ம அந்த பொருள்கள் நம்ம சம்பாதிச்சு கிம்பாதிச்சு எப்படி வச்ச பொருள்கள் நம்மளது அல்ல, எதற்காக அது நம்ம கூட வராது. இப்பதான் சொன்ன, நம்மளோட வர்றது தான் நம்மளது சொந்தம், நம்ம கூட வராது நம்மளுக்கு சொந்தம் இல்லை. ஆனால் இந்த பொருள்களை சேகரித்ததுக்காக நீங்க என்னென்ன கர்மம் பண்ணீங்களோ அந்த கர்ம பலிதம் என்னவோ அதான் உங்ககிட்ட வரும். நீ நினைச்சது அந்த பொருள் உங்ககிட்ட வரும் என்று வாசம் அது இல்லை, அந்த பொருளை பெறத்துக்காக என்னென்ன காரியங்கள் பண்ணீங்களோ அதோட பலிதம் தான் உங்ககிட்ட இருக்கு, அதான் உங்களுக்கு சொந்தம். இந்த பொருள்கள் எல்லாம் கிருஷ்ணனுக்கு தான் சொந்தம். இதற்கு இந்த கிரோஸ்தங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லோரும் இதை வந்து டார்க் வெளிலே வாய்க்க வாய்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். உண்மை தெரியவில்லை, இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் என்று நம்ம நினைக்கின்றோம் நல்லது, ஆனால் அந்த பொருள்கள் நம்மளது இல்லை, காரணம் அது நம்மளோட வராது. அது பொருளை பெருகிறதுக்காக என்னென்ன பண்ணோமோ அதோடைய கர்ம பலிதம் தான் நம்மளது, அதுதான் நம்ம கூட வரும். இது புரிஞ்சு கொண்டா அந்த பொருளோட அந்த பொருளை பெருகிறதுக்கு என்னென்ன காரியம் பண்ணுங்கள் அந்த காரியத்தில் நீங்கள் மாறுதல் கொண்டு வருவீர்கள் இல்லையா. இதை நல்லா யோசிக்கணும் நம்ம, அது யோசிக்காமல் எப்பயாவது பண்ணி இதை நம்ம பிறக்கணும்னு தான் நினைக்கின்றோம் இல்லையா. ஹரிதாஸ் தாக்கூர் கூட அந்த வியாபிச்சாரிக்கு என்ன சொன்னா, எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நீ தான தர்மம் பண்ணிடு, நீ எம்டி ஆயிடு, ஜீரோ ஆயிடு, அப்போவா நான் இப்போ உனக்கு நான் இனிஷியேஷன் கொடுக்குறேன் என்றார். அதெல்லாம் இருந்தால் அந்த மாதிரி பற்று இருந்தால் நம்மளுக்கு பகவானுடைய கருணை கிடைக்காது. இதுதான் வாழ்க்கை, குரஸ்தர்களுடைய வாழ்க்கை, புரிஞ்சு கொள்ள வேண்டிய வாழ்க்கை. போகும்போது நம்ம என்னென்ன சம்பாதிச்சோம் அது வரவே வராது. ஆனால் அது சம்பாதிக்கிறதுக்காக என்னென்ன காரியங்கள் பண்ணோமோ அந்த காரிய பலிதம் தான் நம்மளோட வரும். வேண்டாம் என்றாலும் அது வரும், இது வேணும் என்றாலும் இது வராது. அதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் இந்த பரிவர்த்தனை வரணும், அந்த செயல்கள் பண்ணுறதுல மாறுதல் வரணும். அதுதான் முக்கியமே தவிர என்ன பொருள்கள் நீ பெற்று இருக்கின்றாய் என்றது உண்மை இல்லை. இல்லையா, இந்த விதத்திலே பரீட்சித் மகாராஜ் புரிஞ்சு கொண்டார். ஏழாவது நாள் எனக்கு மரணம், இனிமேல் எனக்கு கடமைகள் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கடமை பகவானுக்கு சேவை பண்ணுறது தான். அதனால் இருக்கிற அட்டாச்மெண்ட் எல்லாம் போயிட்டோம். குரஸ்தர்கள் கூட இதுதான் சாலா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லோருக்கும் இஸ்கானுக்கு வந்த பிறகு கூட இந்த அட்டாச்மெண்ட் போக மாட்டேன்னு. நாளைக்கு நான் வெளியே வந்துட்டால் என் குடும்பம் என்ன ஆகும் அப்படி யோசிக்கின்றோம். அதனால பண்ணக்கூடாத காரியங்கள் எல்லாம் பண்ணு கொண்டிருக்கின்றார்கள். பகவான் மேலே நம்பிக்கை இல்லை, வாழ்க்கை மேலே நம்பிக்கை இல்லை, வாழ்க்கையின் நோக்கம் சரியாக புரிஞ்சு கொள்ளவில்லை. நம்ம பெறுகின்ற பொருள் நம்ம கூட வராது. அந்த பொருளை பெறுகிறதுக்காக என்னென்ன காரியங்கள் பண்ணோமோ அந்த காரியம் பலிதம் தான் நம்மளுக்கு வரும். இந்த உண்மையை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். அந்த மாதிரி இத்தனை கடமைகள் இருக்கின்ற ராஜாவே அதெல்லாம் விட்டுட்டார். வேற எதுவும் அவர் பார்க்கல, உண்மையாக விட்டுட்டு கங்கா நதி கரையில் வந்து விட்டார். அதுக்கப்புறம் தேடார் அவருடைய கடமை என்ன. இப்போ இதுக்கு முன்னே என்ன கடமைகள்லாம் தெரியல, இப்போ என் கடமை என்ன என்று கேட்குறாரு. இத்தனை நாள் அவர் இத்தனை கடமைகளை அவரை ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் நல்லது பண்ணு கொண்டே இருந்தார். ஆனால் இப்போ என்னுடைய கடமை என்ன? ஸோ நம்ம எல்லோருக்கும் அந்த கடமை, இப்போ நான் என்ன பண்ணணும் அந்த கடமையே இப்பயே குரஸ்த வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம ஏற்றுக்கொண்டால் நம்மளுக்கு அந்த கஷ்டம் வராது. இந்த டிட்டாச்மெண்ட் என்றது ஈஸியாக வந்துடும், இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஆத்மா கூட உடலை விட்ட பிறகு சுற்றி கொண்டே இருக்கும். உடல் உயிர் போன பிறகு யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கோ என்று பார்க்கவே தவிர பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது கிராஸ் பாடியிலேயே சென்ட்ரல் பாடியிலே இருக்கும். உயிர் விட்ட பிறகு கூட சுற்றி கொண்டே இருக்கும் ஆவி, எல்லாம் பார்த்துட்டே இருக்கும். பொண்டாட்டி இப்படி பண்ணுவது, பையன் இப்படி இருக்கிறான். ஆனால் யாருமே அவருக்காக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இது தெரியுமா, இந்த ஸ்டோரி கேட்டிருக்கிறீங்களா? ஒரு ஒரு ஐயா இறந்துட்டார். அவருக்கு ஒரு பையன் இருக்கின்றான், மனைவி இருக்கு, அம்மா அப்பா இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. அவர் இஸ் ஆல்சோ யங் ஃபெலோ தான். எல்லாம் ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க, ஐயோ நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. பாட்டெல்லாம் பாடுறாங்களே, ஒரு இன்று நீ ஒரு பாதை நான் ஒரு பாதை, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அப்போ அந்த சமயத்தில் அவங்க குரு வர்றாரு. குருவே பார்த்த உடனே எல்லோரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிச்சும் அதிகம் ஆயிடுச்சான். சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவர் உயிரை நான் கொடுக்கின்றேன். இப்போ எல்லோரும் சந்தோஷமாயிடுச்சா, நான் அந்த போன உயிரை நான் கொடுக்கின்றேன், நீங்கள் யாரும் கவலைப்பட யாழ்வாதுங்க, ஆனால் ஒன்று பண்ணணும், அவர் உயிருக்கு பார்த்தா யாராவது நீங்கள் உயிர் கொடுக்கறதுக்கு தயாராகிருக்கலாம். அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை சொல்றியே. இப்ப அவர் கேள்விக்கு யாரு, நீங்க உங்களுடைய உயிரை நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா நான் இவனுடைய உயிரை நான் கொண்டு வரேன். மனைவியை கேட்கிறார் அவர். குரு வந்து அவர் சத்து போனவரும் மனைவி, அது சொல்லுது, ஐயா நான் எப்படி பண்ணது, என்னை ஒரு பையன் இருக்கிறானே, நான் சத்து போயிட்டாக்கா என் பையனை யார் பார்ப்பேன். அதுக்கு அவளை யோசி, நான் சத்து போட்டே என் புருஷன் வருவான், புருஷன் பார்த்துக்கிறது கூட யோசிக்கல. நான் போயிட்டே என் புருஷன் உயிரோடு வருவான் இல்லையா, அவன் பார்த்துக்கோன்ற தைரியம் கூட இல்லை. ஐயோ நான் எப்படி சாக முடியும், என் பையனை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்ப அந்த அம்மா ஃபெயில் ஆயிடுச்சு. அவனுடைய அம்மாவை கேட்குறாங்க, அம்மா நீ இவ்வளோ ஐயோ நான் பெத்த பிள்ளை போயிட்டேன், நான் பெத்த பிள்ளை போயிட்டான்னு. சார் உன்னுயிர் உரியை கொடுக்கறதுக்கு தயார். ஐயோ நான் எப்படி உயிரை கொடுக்கறது, எங்கள் ஐயா இருக்கிறார் வயசானவர், அவரை யார் பார்த்துக்கலாம் இல்லையா. அந்த ஐயாவை கேட்டா, நான் போயிட்டா என் பொண்டாட்டியை யார் பார்த்துக்குவோம், நான் போயிட்டா என் பொண்டாட்டியை யார் பார்த்துக்குவோம், என் மருமகளை பார்த்துக்குவோம், என் பையனை பார்த்துக்குவோம். அது சின்ன பையனை கேட்டா சின்ன பையன் என்ன சொல்றாங்க, ஐயோ நான் எப்படி உயிர் கொடுத்தேன், எங்க அம்மாவுக்கு என் மேல இருக்கின்ற பற்று, அது எப்படி நான் போயிட்டா எங்க அம்மா உயிரோடு இருக்காதே, நான் எப்படி இது பண்றது. அதுக்கப்புறம் குரு சொல்றாரு, ஐயா நீங்க யாரும் உங்களுடைய உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, போனவர் பகவான் பண்ணது நல்லதான் பண்ணாரு, இனிமேலாவது நீங்க புத்தி புரிஞ்சு கொண்டு அவரை போயிட்டாக்க ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்காதீங்க, இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டிய கடமைகள் புரிஞ்சு கொண்டு அது போல வாழ்க்கை வாழுங்க, உங்கள் உயிரை கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே கடமைகளை, அந்த கடமைகளை சரியாக பண்ணுங்கோ. குடும்ப வாழ்க்கையிலே பற்று என்றது இந்த விதத்தில் இருக்கும். இந்த பற்றில் இருந்து வெளியே வரணும் என்றால் உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு இந்த பொருள்கள் சேர்க்க வைக்கிறதுக்கு இல்லை, நம்மளுடைய பியூரிஃபிகேஷனுக்காக, நம்மளுடைய வே ஆஃப் பிஹேவியர் அது மாறுதல் கொண்டு வர்றதுக்காக தான் வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட், மனைவி பசங்க அம்மா அப்பா இதெல்லாம் ஒரு டெம்பரரி. அந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம உண்மையை புரிஞ்சுக்கணும், இது எல்லோரும் பகவானுடைய பிள்ளைகள், எல்லோருக்கும் அந்த வழி காட்டணும். அந்த மாதிரி இல்லை என்றால், அந்த உண்மை புரிஞ்சுக்கொள்ளவில்லை என்றால் இருட்டான கிணறு மாதிரி தான் அர்த்தம். நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி, இது சொல்ல வைக்கிறது தான் ஒரு குரு என்றது இருக்கணும். அந்த குரு எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒரு நோய் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், டாக்டர்கிட்ட போவார் இல்லையா. டாக்டருக்கு ரொம்ப குவிக்காக ரிலீஃப் பண்ணணும்னாக்க என்ன பண்ணுவார், இன்ஜெக்ஷன் போடுவார். குவிக்காக ரிலீஃப் ஆகணும்னாக்கா இன்ஸ்டன்டேனியஸாக இன்ஜெக்ஷன். அது போல, ஆனால் இன்ஜெக்ஷன் போடுறது ரொம்ப கஷ்டம், எல்லோருக்கும் கொஞ்சம் கஷ்டம். குருவுடைய சொல்லு கூட இந்த இன்ஜெக்ஷன் மாதிரி பயங்கரமாக இருக்கும். நான் முதல்ல குருவானாலே ஹெவி, அவர் சொல்லு கூட அந்த மாதிரி இருக்கணும். அந்த சொல்லு நம்ம ஏற்றுக்கொண்டால் இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷம் இருக்கும். வேண்டாம் வேண்டாம், எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம்னு சொல்லி விட்டாக்கா அது டிசீஸு அதிகமாகிடும். அவர் டாக்டர், டாக்டர் உடலுக்கு மட்டும் டாக்டர் இல்லை, ஆத்மாவுக்கு டாக்டர், அவர் தான் குரு. அவருடைய சொல்லு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி இருக்கும். இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் போடாமல் இருந்தால் சின்ன குழந்தைக்கு ஒன்றும் பேச தெரியாது, வீச தெரியாது. அந்த சின்ன குழந்தைக்கு டாக்டர் சொன்ன பிறகு எப்படியாவது நம்ம கையும் காலும் பிடிச்சிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வைக்கிறோமா இல்லையா. ஏன், எதுக்கு, நம்மளுக்கு வேணுமென்னாக்கா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், சின்ன குழந்தைய, சின்ன குழந்தை கை காலு ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டு சீக்கிரம் போடுவான். அது நல்ல டாக்டராக இருந்தாக்கா சும்மா ப்ரெஸ் பண்ணி எடுப்பான், வேற டாக்டராக இருந்தால் போட்டி போட்டி குச்சி குச்சி அந்த மாதிரி டாக்டர்ஸ் கூட இருக்கிறாங்க, அவங்களாம் எக்ஸ்பெக்ட் இல்லை. அந்த ஒரே ஒரு சொல்லியே இப்போ மாட்டிட்டு இதயத்தை கட் பண்ணி போட்டுடணும், அந்த அட்டாச்மெண்ட்டை கட் பண்ணும். அந்த மாதிரி சொல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் இதயத்தில் குத்தி அடித்து எடுத்துடும். இதுதான் அப்போ பார்த்தாக்கா தான் அவங்களுக்கு டிசீஸ் கொஞ்சம் வழி, அதுக்கப்புறம் பார்த்தாக்கா சந்தோஷமாக இருக்கும். அப்படின்னா இந்த மாறுதல் வரணும். அது எப்படி இருக்கிறதுனாக்கா, ஒருத்தருக்கு பசி இருந்தால் நம்ம சாப்பாடு போடுறோம், சாப்பாடு போட்டாக்கா அவர் என்ன பண்ணுவான், சாப்பிடுவான். ஒன்றும் கொஞ்சம் போடுவோம், என்னாகும், ஃபுல்லான பிறகு ஐயோ இந்த வேலை எனக்கு வேண்டாம் போதும் சொல்லுவோம். அவனு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியுமா? அவன் சாட்டிஸ்ஃபைடுன்ற வார்த்தை நம்மளுக்கு தெரியாது இல்லையா. இப்போ எனக்கு பசி இருந்தது, ஆனால் இப்போ பசி தீர்ந்து போயிடுச்சு, இனிமேல் நான் எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல நம்ம எல்லோரும் மனிதர்கள், நம்ம எல்லோரும் பகவானுடைய பிள்ளைகள். இப்போ எல்லோரும் நம்ம பகவானுடைய பிள்ளைகள் என்றதும் மறந்து போயிட்டோம், பசியோடு இருக்கின்றோம், அது என்னவென்று புரியவில்லை இல்லையா. எப்படி சாப்பாடு சாப்பிட்டாக்கா நானுக்கு ஃபுல்லு எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்கிறோமோ, அதுபோல் எப்போ இந்த குருவுடைய சொல்லு ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதோ, அப்போ தான் நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையை விட்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு வர முடியும். யார் அந்த இன்ஜெக்ஷனுக்கு பயப்பட்டு ஓடி போகிறானோ அவனுக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லு, எங்கள் குரு நான் எது சொன்னாலும் எங்கள் குரு ஒத்துக்குவார், எங்கள் குரு ரொம்ப ரொம்ப நல்லவர். அது குருவா, நான் எது சொன்னாலும் ஏற்றுக்குவார். மாதம் மாதம் நான் 5,000 தான் கொடுக்குறேன் அவருக்கு, அவருடைய செலவுக்கு. இந்த மாதிரி குருவெல்லாம் இருந்தால் இட்ஸ் ஓகே. ஒரு இன்ஜெக்ஷன், டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டால் எப்போ ரிலீஃப் வருதோ, அது போல் நம்மளுக்கு பகவானுக்கு சேவை பண்ணுறதுலே அந்த உண்மையை தெரிஞ்சு வரணும். இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்ம வாழ்க்கையை வேஸ்ட். எப்படி வேஸ்ட்டு, அந்த காரமான கூப்பா, கூப்பானாக்கு கிணறு, அந்த கூப்பா அதில் இருந்தால் திருப்பி வாழ்க்கையை என்னன்னு தெரியாது. புனரப்ப மரணம், புனரப்ப ஜனனம், இன்னொரு வாழ்க்கை சுற்றி கொண்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஜெயிண்ட் வீல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜெயிண்ட் வீல் மேலே போகும், கீழே வரும். மேலே போகும், மேலே போகும்போது நல்லா இருக்கும், கீழே வந்துட்டு ஐயோ கீழே வந்துட்டோமே. அதுபோல் சொர்க்கலோகத்துக்கு போகும், நரகலோகத்துக்கு வரும், சொர்க்கலோகத்துக்கு போகும், நரகலோகம். இதுதான் வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருந்தால் இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி குரு நம்மளுக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி வீட்டில் நம்ம பிறக்கணும். அதனால வீட்டிலே யாராவது ஒருத்தர் இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டால் வீட்டையெல்லாம் கிருஷ்ண உணர்வாக பண்ணணும். அப்போ தான் அந்த வீட்டுக்கு வாய்ப்புகள் இருக்கும், பக்தர்களாக மாறத்துக்கு, அடுத்த பிறவி இல்லாமல் பகவானுடைய உலகத்துக்கு, நம்மளுடைய உலகத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு. இல்லையென்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம், இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது தகுந்த மாதிரி குரு என்றது இருக்கணும். குரு எப்படி இருக்கணும்னு பரீட்சித்த, சாரி, சுகதேவ கோஸ்வாமி மாதிரி இருக்கணும். அது எக்ஸாம்பிள். அது சுகதேவ கோஸ்வாமிக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட் இல்லை, கடைசியில் அவருடைய துணிகள் மேலே கூட அவருக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. ஓன்லி கிருஷ்ணா, அவர் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணா தான் அவர் தருவார். ஒரு ஆளை பார்த்து இது ஆளுன்னு சொல்ல மாட்டோம், கிருஷ்ணாவுடைய சக்தி. நம்ம எல்லோரும் கிருஷ்ணாவுடைய சக்தி தான். இந்த உடலும் கிருஷ்ணாவுடைய சக்தி, ஆத்மாவும் கிருஷ்ணாவுடைய சக்தி. ஆத்மா வந்து கிருஷ்ணாவுடைய தடஸ்த சக்தி, மார்ஜினல் எனர்ஜி. இந்த உடல் வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி, பாஹ்ய சக்தி. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃபார்மை பார்க்காமல் அந்த ஒரிஜினாலிட்டியை பார்க்கறது. அந்த உத்தம அதிகாரி என்ன பண்ணுவா, இவர் டிவோட்டி, இவர் டிவோட்டி இல்லைன்னு எல்லாம் பார்க்க மாட்டான், தவறுகள்லாம் காண மாட்டேன். எல்லோரும் பகவானுடைய பிள்ளைகள், எல்லோரும் ஆத்மாக்கள் அப்படின்னு பார்ப்பேன். அதுதான் உத்தமதிகாரம். இது போல சுகதேவ கோஸ்வாமிக்கு மிஞ்சினவோ வேறு யாருமே நம்ம சொல்ல முடியாது, வேதவியாசரால் கூட முடியல. பரீட்சித் மகாராஜ் கேட்குறார், யார் எனக்கு சொல்லி தருங்க, என்னுடைய கடமை என்ன, இப்போ நான் என்ன பண்ணணும். இவ்வளோ பெரிய பெரிய கடமைகள் எல்லாம் பண்ணால், ஒரு ராஜாவாக இருந்தாக்க கலி புருஷனே தன்னுடைய வசத்தில் கொண்டு வந்துட்டா, கலி புருஷனே வசத்தில் கொண்டு வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. அந்த அளவு பண்ணவ அவருக்கு இப்ப தெரியவில்லை என்னுடைய கலவை என்ன என்று. அவருக்கு யாரும் முன்ன வரவே இல்லை சொல்றதுக்கு. காரணம், ஏழு நாள்களுக்குள்ளே அவரை கம்ப்ளீட்டா மாற்றி விடணும். ஒரு குருவுடைய இது என்ன, குருவுடைய கடமை என்ன, அவங்களும் எப்படியாவது கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வந்துடணும். அவங்க எப்படி இருக்கிறாங்க இப்ப, பௌதிகம்னாக்க எப்படி, பௌதிக வாழ்க்கை எப்படி, இன்னொன்னு என்ன கம்பேர் பண்ணாங்க, பௌதிக வாழ்க்கை ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர்ல அதை அணைக்க வைக்க முடியவே முடியாது நம்மளால், யாராலும் முடியவே முடியாது. ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துட்டா யாராலும் அதை அணைக்க முடியாது. இல்லையா, ஒரே ஒரு பகவான் மட்டும்தான் முடியும். பகவானுக்கு கருணை வந்தால் அங்கே மப்பெல்லாம் போயிட்டு மப்பிலிருந்து மழை பெய்ந்தாதால், அதே போல ஒரு மனிதனுடைய இதயத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் இந்த உலகத்தில் யாராலையும் அணைக்க முடியாது, அவனாலையும் முடிக்காது. ஆனால் எல்லோரும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். பணம் இருந்தாலும், அழகு இருந்தாலாகும், பலம் இருந்தாலாகும், புத்தி இருந்தாலாகும், புகழ் இருந்தாலாகும், துறவி பண்ணிட்டாலாகும் என்று, ஆனால் ஒன்றும் முடியவே முடியாது. அதுவும் பகவானுடைய கருணை. ஆனால் அந்த பகவானுடைய கருணை நம்மளுக்கு டைரக்டாக கிடைக்காது. எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி குருவும். அந்த குரு எப்படி இருக்கணும், ஃபேக் குருவாக இருக்கக்கூடாது. அந்த குரு எப்படி மப்புலே தண்ணி இருக்கும், இந்த மாதிரி குருவில் பகவானுடைய கருணை இருக்கணும்.
மப்புனா
தமிழ் என்ன சொல்றது, மப்பு சொல்லல, மேகம். மேகம் வந்து இது, மேகம் வந்து இது சான்ஸ்கிரிட் வேர்டு. மப்பு சொல்ல மாட்டாங்களா, சாரி. மப்பெல்லாம் மூடி இருக்குன்னு
சொல்லுங்க.
அச்சா எனக்கு தெரியாது, நான் மேகம் இஸ் அது வந்து இது அச்சே சான்ஸ்கிரிட் வேர்டு. தமிழ்ல தமிழ்காரன் ஒத்துக்க மாட்டானே சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ், அவன் தமிழ்ல தான் சொல்லணும். மேகம் வந்தது தமிழ் வார்த்தை இல்லை, அது என்னவோ தமிழ்காரன் மறந்துட்டானே என்னமோ, அது தமிழ்ல சொல்றது அவன் ஒத்துக்கவே மாட்டான். ஆகாசவாணி கூட சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்காரனே ஒத்துக்குவான், நம்ம ஆளுங்களே ஒத்துக்க மாட்டான். அதான் தமிழ்காரன் புத்தி இல்லை, அது டெல்லி நியூஸ்காரன் தான் ஆகாஷ்வாணி சொல்லுவான், சென்னைக்காரன் சொல்லவே மாட்டான். சென்னையில ஹிந்தி ப்ரோக்ராம் வருது, அது மட்டும் ஆகாஷ்வாணி சென்னைன்னு சொல்லுது. தெலுங்கு ப்ரோக்ராம் வரும்போது கூட ஆல் இண்டியா ரேடியோ சென்னை கேந்திரம் தான் சொல்லுவாங்க, தமிழ் ஆல் இண்டியா. ஹிந்திக்காரன் ஒருத்தன் தான் சொல்றான்பா ஆகாஷ்வாணி சென்னை, மற்றதெல்லாம் சொல்ல மாட்டான்றான். அது போகட்டும், நமக்கு அது பத்தி இல்லை. இப்ப எப்படி இந்த இது மேகம் இந்த தண்ணியை கொண்டு வருதோ, அதுபோல குரு என்றவன் பகவானுடைய கருணையை பெற்று இருக்கணும். எப்படி அது பெறுவான், பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுத்தா, பகவானுடைய கான்ஃபிடென்ஷியல் டிவோட்டியா மாறினால், அப்பதான் பகவான் தன் கிட்ட இருக்கின்ற கருணையை அவர் கொடுப்பார். அந்த கருணை இருக்கின்றவர்கள் தான் நம்மளுடைய கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வருவார். யார் யாரு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. பை சான்ஸ் வெளியே வந்தாலும் என்னாகும், என்னாகும், ஒரு கஷ்டத்திலிருந்து வெளியே வந்தால் ரெண்டு கஷ்டங்கள் வரும். உங்களுக்கு அது தெளிவா சொன்னாலே புரியுத, ஒரு கஷ்டத்தில் நீ பை சான்ஸ் வெளியே வந்தாலும் ரெண்டு கஷ்டங்கள் உருவாகும் இல்லையா. இதுக்குதான் அந்த மாதிரி குரு யாருக்கு பகவானுடைய கருணை இருக்கும், கருணை என்றால் பகவானை காட்டணும். பகவானுடைய காணாத கைகளை காட்ட விடணும், அவருக்கு தான் பகவானுடைய கருணை இருக்கு என்றார் தான். அது பார்த்துட்டால் நம்மளுக்கு கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துடுவோம். கஷ்டத்துல வெளியே வந்துட்டோம் என்னக்கு என்ன அர்த்தம், இன்னொரு அர்த்தம், கஷ்டம் எதுக்காக வருது, நல்ல நல்ல ஆன்சர், பெட்டர் ஆன்சர். கஷ்டம் வருது என்னக்கு என்ன அர்த்தம்?
உண்மையை புரிஞ்சுக்கல.
திருதராஷ்டிரனுக்கு கஷ்டங்கள் அதிகம். எதற்காக கஷ்டங்கள்? அவன் எல்லாம் படிச்சான். திருதராஷ்டிரன், பாண்டு மகாராஜா, விதுர, திருதராஷ்டிரன், மூணு பேர் ஒரே ஆசிரமத்தில் போயிட்டு ஒரே குருக்கிட்ட பாடங்கள் எல்லாம் கத்துக்கிட்டான். இருந்தாலும் பாண்டு மகாராஜாக்கு இல்லாத கஷ்டங்கள், விதுருக்கு இல்லாத கஷ்டங்கள், துத்தராசனுக்கு கஷ்டங்கள் எதற்காக வருது? அட்டாச்மெண்ட். அதுதான் கிருஷ்ணரை பார்த்துட்டா, கிருஷ்ணனுடைய கருணை கடிச்சிட்டால் என்ன ஆகும்? டிட்டாச்மெண்ட். அதுதான் கிருஷ்ணனுடைய கருணை. அட்டாச்மெண்ட் நீ இருந்தால் ஒன்னும் உனக்கு கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்கவில்லை என்று அர்த்தம். இது நன்றாக இது புரிஞ்சுக்கணும். அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட். பகவானுடைய கருணை வந்து விட்டால் நம்மளுக்கு அட்டாச்மெண்ட்டே இருக்காது. சந்த துக்காராம், அவருக்கு ஒன்றும் ஃபேமிலி மேலே கூட கருணை, இது அட்டாச்மெண்ட்டே இல்லை. குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள், அவன் மனைவி சொல்ல, ஐயோ குழந்தைகள் என்ன வைக்கிறது என்னட்டா, அவன் சொல்ல கிருஷ்ணா வைக்கிறார், இது நம்பாது, இது போய் எல்லாம் வேலை பண்ணி கிண்ட பண்ணி கொண்டு வந்து வைக்கும், வீடு போயிடுச்சு அது போயிடுச்சு, அவங்களே கொண்டு வந்து எல்லாம் கொடுப்பாங்க. இவர் சொன்னாங்க அது இவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போனாலும் ஒன்றும் ஆக மாட்டேன்றது. நம்பிக்கை என்றது மிகவும் மிகவும் அவசியம். நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அந்த நம்பிக்கைக்காக கிருஷ்ணாவுக்கு ஆப்ளிகேஷன், அது பண்ணி ஆகணும் என்று. நம்பிக்கை இல்லாதவனுக்கு கிருஷ்ணாவுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இல்லவே இல்லை. பரவாயில்லப்ப, என் தலைவலி கொஞ்சம் கம்மியாயிடுச்சா, இவர் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை வச்சு கொண்டு அது ஆகவில்லை என்றால் கிருஷ்ணா ஒத்துக்க மாட்டான். அந்த நம்பிக்கைக்காகவது ஏதாவது பண்ணுவான். அந்த நம்பிக்கை இல்லை என்றாலும் விட்டுடுவான். திரௌபதி கதையும் அப்படி தான், கஜேந்திர கதையும் அப்படி தான். கஜேந்திர முதலுக்கு கவனமே இல்லை. அதுக்கப்புறம் தாமரை பூ ஒன்று தொலைவலை கிடைக்குது, அது பார்த்த உடனே கவனம் வந்துச்சு, ஆஹா இது நான் அர்ப்பணை பண்ணால் பகவானுக்கு, விஷ்ணுவுக்கு நிச்சயமாக அவர் வருவார். அது இத்தனை ஆண்டுகள், ஒரு 1000 இயர்ஸ் இந்த போராடினார், போராடினார், லாபம் இல்லை, வலுவெல்லாம் போயிடுச்சு, வீக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தாமரை தான் முன்ன பண்ணிக்கிட்ட புண்ணிய பலத்தும் வல்ல அந்த இது கிடச்சிது, தாமரை பூ. அதை எடுத்து பகவானுக்கு அர்ப்பணை பண்ணால் வைகுண்டத்தில் லக்ஷ்மியோடு விளையாடிட்டு கொண்டு இருந்த கிருஷ்ணா லக்ஷ்மிக்கும் சொல்லாமல் ஓடி ஓடி வந்துட்டார். அப்ப பாருங்க அவருக்கு எந்த மாதிரி, அவருக்கு நம்ம மேல அட்டாச்மெண்ட், நம்மளுக்கு அவர் மேல இவ்வளவு டிட்டாச்மெண்டா, நம்ம அது பாத்துக்கிறோம். நம்மளுக்கு கிருஷ்ண மேல டிட்டாச்மெண்ட் இருந்தது என்ன அர்த்தம்? பௌதிக உலகத்துல அட்டாச்மெண்ட் அதிகம்னு அர்த்தம். கிருஷ்ண மேல நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் இருந்தால் பௌதிகத்துல டிட்டாச்மெண்ட், எது நல்லது? இது நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது என்று சொல்ற வாயில சொல்றதில்லை, செயல்களை காமிக்கிறோம். அவதான் கிருஷ்ணன் நம்புவான். இந்த அட்டாச்மெண்ட் விட்டு விடணும். இல்லை என்றால் பகவானுடைய கருணை பெறுகிறது கஷ்டம். இந்த உடல் விட்டு பிறகு திரும்ப அங்க போக மாட்டோம், திரும்பி இங்க தான் வரணும். இன்னொரு இது ட்ரை அகைன், ட்ரை அகைன். இதுல ஃபெயில் ஆயிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு சான்ஸ், செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், இன்னொரு ஜான், புனரப்ப மரணம், புனரப்ப சரணம். அதனால நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணரை எப்படி புரிஞ்சுக்கிறது என்றது இப்ப கேள்வி. இல்லையா, எல்லோருக்கும் என்ன ஆசை? கிருஷ்ணா எப்படி ராசா டான்ஸ் பண்றார்? மிட் நைட்ல, டெட் ஆஃப் நைட், ஃப்ளூட் ஊதுறோம், எல்லாம் அவர்கிட்ட ஓடி ஓடி போறாங்க. எல்லோருக்கும் இதுதான் ஆசையை தவிர, கிருஷ்ணா எப்படி இத்தனை பிளானட்ஸ் ஆகாயத்தில் காற்றுல நிற்க வைக்கிறார்? நிற்க வைக்கிறது மட்டுமே இல்லை, அது ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு. நம்மளால ஒரு பொருளை காற்றுல வைக்க முடியாது, வச்சுட்டாக்க அந்த ஆர்பிட்ல சுத்து கொண்டே இருக்கும் ரொம்ப ஸ்பீடா. இது நம்மளால பண்ண முடியுமா? இது எப்படி கிருஷ்ணா பண்றாருன்னு யாரும் சொல்ல மாட்டான். மிட் நைட் ராசா டான்ஸ் பண்ணாரு, இதுதான் எல்லோருக்கும் ஆசை. பிகாஸ் அவங்களுடைய அட்டாச்மெண்ட் ஃபார் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். இது ரெண்டாக நம்ம படிச்சுக்கணும். கிருஷ்ணா இந்த உலகத்தை எப்படி படைத்தார், கிரியேஷன் ஆஃப் தி காஸ்மஸ். அதே இன்ட்ரெஸ்டா கிருஷ்ணாவுடைய லீலைகள் இன்ட்ரெஸ்டா, காளியாவை எப்படி அவர் ஸ்மாஷ் பண்ணி வழிக்கு கொண்டு வந்துட்டார். முதல்ல நம்ம பார்க்க எப்படி இந்த சூரியன் சந்திரன் வேலை பண்றோம், எப்படி இந்த உலகம் நடந்து கொண்டு இருக்கின்றது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. பகவானுடைய சக்தி என்ன, இவ கேட்கிற கேள்வியும் பரிஷித் மகாராஜ் கேட்கிற அந்த கேள்வியும், அந்த கேள்வி யாருடன் கேட்கணும் என்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும், யாரு போய் கேட்கணும். வாட்ச் சரியா இல்லை என்னாக்கா நம்ம போயிட்டு ஒரு இது செருப்பு தைக்கிறவங்க கிட்ட போயிட்டு இது கொடுத்து இது சரி பண்ணப்பான்னாக்கா சரியா இருக்குமா, நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, யாரை எது கேட்கணும் என்று. என்னென்ன டவுட் இருந்தாலும், சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தாலும், அந்த சந்தேகம் என்றது மனசுக்குள்ளே இருக்கவே கூடாது. அந்த சந்தேகத்தை கூட தீர்வு சொல்றவர் தான் குரு. அவர் தெரியவில்லை என்றால் அவர் வந்து கம்ப்ளீட் குரு இல்லை என்ற அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன விஷயம் வந்துட்டு அதில் பாகத்தில் எழுந்திருக்கு, ஆனால் இதே பெரிய விஷயம் இல்லையா. இந்த பெரிய விஷயம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட தெரிஞ்சுக்கணும், சுகதேவ கோஸ்வாமி மாதிரி யார் பியூர் டிவோட் இருக்கின்றானோ. இது தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. ஒரு கான்ஃபிடென்ஷியல் சர்வெண்ட் ஆஃப் கிருஷ்ணா என்றால் கிருஷ்ணரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படிதான் கான்ஃபிடென்ஷியல். கான்ஃபிடென்ஷியல் என்ன என்ன, நம்பிக்கையான. நம்பிக்கையானதற்குள்ளே நம்பிக்கை இல்லாதது ஏதாவது இருக்கா, நம்பிக்கை இருக்குன்னாக்கா கம்ப்ளீட்டாக புரிஞ்சு கொண்டாதான் நம்பிக்கைன்ற அர்த்தம். கம்ப்ளீட்டாக அவர் பற்றி புரிஞ்சுக்கவில்லை என்றால் ஒன்றும் நம்பிக்கையே இல்லை. கிருஷ்ணா அவரை பார்த்து அவர் மேலே நம்பிக்கை வந்துட்டா இவருக்கு எல்லாமே சொல்லிடுவார். அவர் மேலே நம்பிக்கை வரவில்லைன்னாக்கா ஒன்றும் சொல்ல மாட்டார் இல்லையா. இதுதான் குரு. குருவுக்கு இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த குரு கிருஷ்ணரை பற்றி, அவர் கிருஷ்ணர் இல்லை இல்லை என்றாலும் கிருஷ்ணரை பற்றி பூர்த்தி, கிருஷ்ணர் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் இவர் பண்ணுவார். உனக்கு என்ன கிருஷ்ணகிட்ட என்ன தேவையோ அது இவர் பண்ண வைப்பார். அதுதான் கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. ஐயா என்னால் முடியாதுனாக்கா நீ பிரதிநிதி இல்லை என்ற அர்த்தம். நம்பிக்கை, கான்ஃபிடென்ஷியல் சர்வெண்ட்னாக்கா தே ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் கிரேட்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லோரும் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல் இது சர்வெண்ட் ஆகவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இவர் கேள்வி கேட்கிறார். இவர் ஆசிடென்ஸ் பற்றி கேட்கல, பாஸ்ட் டைம்ஸ் பற்றி கேட்கல. இந்த உலகத்தை பகவான் எப்படி படைத்தார், இந்த உலகம் எப்படி வந்தது அப்படி என்றால், முதல் அவருடைய வெளிய சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு வெளிய சக்தி இருக்கு, உள் சக்தியும் இருக்கு. எந்த சக்தி நம்ம புரிஞ்சுக்கொண்டா நல்லது, இஃப் யூ வாண்ட் டு ப்ளீஸ் மீ ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் மை டாக். உள் சக்தியை புரிஞ்சுக்கணும் என்றால் உனக்கு வெளிய சக்தியை பத்தி புரிஞ்சிருக்கணும், இல்லை என்றால் உள் சக்தி உன்னால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. முதல்ல என்னென்ன பண்றாரோ அதை பார்த்துட்டு அதுக்கும் இதெல்லாம் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு உள் சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வெளியே பண்றது தெரியாமல் உள் சக்தியை புரிஞ்சுக்கொள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம எல்லோரும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி உள் சக்தி மேலதான் இருக்க எல்லோருக்கும், அதனால யாரும் உள் சக்தியை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல், அதுதான் இந்த பரீட்சித் மகாராஜ் அந்த மாதிரி கேள்வி கேட்கிறார். இந்த உலகத்தை இப்படி, இதெல்லாம் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி வந்து ராதாராணி அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன், அவங்க தான் ராசா டான்ஸ். ராசா டான்ஸ் வந்து இன்டர்னல் எனர்ஜி, இந்த கிரியேஷன் வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி. நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி தெரிஞ்சு கொள்ளாமல் இன்டர்னல் எனர்ஜியை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதனால ராசனாஸ் பத்தி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த உலகத்தை எப்படி படிச்சார், இந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி இந்த காற்றுல ஓடுது, அது ஸ்பீடா கொஞ்சம் கூட அது மாறிட்டால் நம்ம கார் டிரைவ் பண்றோம், கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாலும் ஸ்லிப் ஆயிடுது இல்லையா, போயிருது. போலீஸ்காரன் வந்து டக்குன்னு பிடிப்பான், நம்மள ஆக்சிடென்ட் ஆகி கார் ஆக்சிடென்ட் எத்தனை பேர் உயிர்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ நம்ம படித்தோம், அவங்க கிட்னிஸு ஐசிகிஸ் எல்லாம் பார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்கிறாங்க. ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் கூட நியூஸ் வந்தது, ஜஸ்ட் நோ தே மெட் வித் ஆக்சிடென்ட் அண்ட் தே லெஃப்ட் பாடிஸ் கப்புள்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தே ஆர் ரெடி டு கிவ் தட் ஒன் டொனேட் தட் ஒன் என்ன இது மாதிரி ஆக்சிடென்ட். ஆனால் கிருஷ்ணாவுடைய கிரியேஷன்ல ஒரு பிளானட் இன்னொரு பிளானட் கிளாஸ் ஆகிறதே இல்லை, ஒன்று கூட அதோடைய ஆர்பிட்டே தவறு போகிறதே இல்லை. அந்த அளவுக்கு அவர் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கின்றார், இது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தயார் பண்ணுறது ஒன்றுமே நம்மளுக்கு சரியாக இல்லை, அது எஃபிஷியன்சி கூட சரியாக வர்றதில்லை. பகவான் படைத்ததே சூரியன் சுற்றி எல்லாம் பிளானட்ஸ் ஓடிக்கொண்டே இருக்கின்றார், ஒரு பிளானட் இன்னொரு பிளானட் கிளாக்ஸ் ஆகிற மாதிரியே இல்லவே இல்லை. நம்மளது ரன்வேல கூட ஒரு வாட்டி அட்டாக் ஆகிடுறேன், அதுக்காக ஒரு பேர்டு போய் ஒரு சின்ன பேர்டு வந்து இதில் பெரிய மிஷினரியே ஸ்டாப் பண்ண வச்சுதா பகவான் படைத்த அந்த ஃப்ளைட், அந்த ஃப்ளைட் வந்து பேர்டு, நம்ம பண்ண ஃப்ளைட் வந்து இது ஏரோப்ளைன். பகவான் படைத்த சின்ன ஃப்ளைட்டு நம்ம படிச்சு இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு ஸ்டாப் பண்ணுதா, டேமேஜ் பண்ணுது பாரு, அவருடைய சக்தி எவ்வளோ இருக்கும் இது புரிஞ்சுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டாம். நீ நம்பிக்கையோட பகவானை நீ வேண்டுகொண்டால் அவர் நம்மளுக்கு இது பண்ணவே மாட்டார், துரோகம் பண்ணவே மாட்டார். முதல்ல அவரை பற்றி புரிஞ்சுக்கணும், அவர் எந்த மாதிரி இந்த மாதிரி வெளியே இருக்கிறதெல்லாம் எந்த மாதிரி தயாரிச்சிருக்குன்றார் இல்லையா. இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை எத்தனை இது ஏர்போர்ட் இதெல்லாம் சக்ஸஸ் ஓடுறதே இல்லை, எத்தனை பேர் வந்தாங்க போயிட்டாங்க எல்லாம் கஷ்டத்துல தான் இருக்கிறாங்களே தவிர ஒன்றும் சரியாக அந்த இதெல்லாம் ஓடுறதில்லை. ஏர் இண்டியா கூட அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுல்லாக இல்லை, எல்லாமே ப்ராப்ளமேட்டிக் தான். இதில் எல்லாம் என்ன நம்ம பார்க்கணும், அவங்க எல்லோரும் காணாத கண்ணனின் கைகளை காண்றதில்லை. எந்த காரியம் பண்ணாலும் அதோடைய விளைவு வந்து நம்ம கிருஷ்ணாவுக்கு காட்டணும், கிருஷ்ணாவை நம்ம காட்டினாதான் அது நல்லா இருக்கும், சக்சஸ்ஸாக இருக்கும், நீண்ட காலம் நிற்கும். அப்படி இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவி பண்ணணும், ஒரு குரு ஸ்ட்ராங்கான குரு இருக்கணும், இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பரீட்சித் மகாராஜ் பிறந்த வீடு பாண்டவர்களுடைய வீடு, அந்த வீடு அந்த அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஆனது, எல்லோரும் பக்தர்கள். ஒரு நாள் கூட பகவான் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொன்னதில்லை. பரீட்சித் மகாராஜாவுக்கு கிடைச்ச குரு சுகதேவ கோஸ்வாமி, அவருக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட் இல்லை. அட்டாச்மெண்ட் இல்லைன்னாக்க என்ன அர்த்தம், அவர் கொடுக்குற சொல்யூஷன் எப்படி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம், அவருக்கு அட்டாச்மெண்ட் இல்லவே இல்லை. அதனால் அவர் சொல்கிற சொல்யூஷன் கொடுக்குற சொல்யூஷன் ஆல் பர்ஃபெக்டாக எப்படி சொல்ல முடியும். செல்ஃபிஷாக இருந்தால் அவருடைய ஆன்சர்ஸ் செல்ஃபிஷ் மீன்ஸ் அவருக்கு செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ் இருக்கு, அவர் கொடுக்குற சொல்யூஷன் அவருடைய செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு பொருத்தமாக இருக்கும். சொல்லுது புரியுதுங்களா. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னாக்கா நீங்கள் என்ன கொடுக்குறீங்கோ, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வரீங்கோ, நீங்கள் நம்புங்க நம்ப போகணுங்க. என்னை ஒருத்தர் அழைச்சிட்டு போனார் ஒரு ப்ரோக்ராமுக்கு, நானும் ப்ரோக்ராம் போனேன், அவங்க என்னமோ பைசா கொடுத்தாங்களா, அவங்க என்னமோ பைசா கொடுத்தாங்களா, என்னை வந்து என்ன யார் அழைச்சிட்டு போனாங்களோ அவர் சொன்னார். நான் சொன்னேன், ஐயா அந்த பைசாக்காகலாம் வரவே இல்லை, நான் இந்த பைசா கூட வாங்கவே இல்லை, நீங்கள் நம்புங்க நம்ம வைப்போம். புரியுதா? இஃப் நான் அந்த பைசா நான் வாங்கிட்டால் எனக்கு என்ன இருக்கு? செல்ஃப் மோட்டிவேஷன். நான் உங்களுக்கு கொடுக்கின்ற லெக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? செல்ஃப் மோட்டிவேஷனோட தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒன்றும் லாபம் இருக்காது, எனக்கும் லாபம் இருக்கு. நானும் கிருஷ்ணா கிட்ட ரியாக்ஷனை வாங்கணும். புரியுதா? எந்த அளவுக்கு நம்ம பியூரா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணா நம்மளுக்கு உதவி பண்ணுவார். அதுக்கு தான் நான் சொல்றது, நீங்க எந்த காரியம் பண்ணாலும் கடன் வாங்கி காரியம் பண்ணாது. கடன் வாங்கி காரியம் பண்ணால் காரியம் நல்லா இருக்காது, பகவான் திருப்தி பண்ண மாட்டார், பகவான் நம்மளுக்கு கருணை கொடுக்க மாட்டார். சவண மகர்ஷி ஒருத்தர் இருக்கின்றார், தெரியுமா? சவண மகர்ஷி பேர் கேள்விப்பட்டு இருக்கீங்களா? அவர் தான் சொல்லுவார் என்னன்னு, நீ கடனாவது வாங்கி நெய் ஊத்திக்கிட்டு சாப்பாடு சாப்பிடு. அவருடைய பிலாசபி, நீ கடன் வாங்கி நெய் ஊத்துட்டு நல்லா சாப்பிடு. நீ சாப்பிடு இந்த உடலுக்கு, இந்த உடல் போயிட்டா அதுக்கப்புறம் உடலுக்கு ஒன்றும் வாங்கறதுக்கு எடுக்கிறது ஒன்றும் கணக்கு இருக்காது இல்லையா? அவருடைய பிலாசபி அந்த மாதிரி. இந்த உடல் தானே, நீ பண்ணல தவறு, இந்த உடலு கடன் வாங்குது, நெய் வாங்குது, நல்லா சாப்பிடுது, உடலை எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உடல்ல ஒன்றும் இல்லையே, அதுக்கு ஆக்ஷன் இல்லை, ரியாக்ஷன் இல்லை. அது அவருடைய இது, அதுவே தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கட்டும். நம்ம உடல் என்று தான் நினைக்கிறோமே தவிர ஆத்மா என்று நினைக்கிறது இல்லை. உடல் என்று நினைக்கிற போது கடன் வாங்கியாவது நம்ம கல்யாணம் பண்ணணும் என்று சொல்றோம். அது கிருஷ்ண உணர்வுல நடக்காது. என்ன இருக்கிறதோ அதுல திருப்தி ஆகணும், இல்லாததற்காக கடன் என்ற வார்த்தையே வரக்கூடாது. அப்படி என்றால் பகவான் பண்ண செயலை நம்ம ஏத்திக்கவில்லை, பகவான் காப்பிட்டு. நீ எனக்கு கொடுக்கவில்லை இருந்தாலும் நான் பெறுகிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ண. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் எனர்ஜி, அதுக்கப்புறம் இன்டர்னல் எனர்ஜி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எக்ஸ்டர்னல் எனர்ஜி மீன்ஸ் அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு, யாரோட எப்படி ஆக்ஷன் ரியாக்ஷன் கொடுக்குறாரு, இது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விதத்தில் நம்ம பகவானுடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, மார்ஜின் எனர்ஜி இவற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுவரையில் நடந்ததில் இது வந்து ஆக்சுவலாக நான் நினச்ச செகண்ட் கேண்டோ வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு முக்கியமாக இருக்காதுன்னு நினச்சேன் நான் முதல்ல. ஆனால் இப்போ டீப்பாக போகும்போது இந்த ரெண்டாவது முதல் அது ஸ்கந்தம் கூட இந்த ஸ்கந்தத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கா. அதனால பாகவதத்திலையும் எந்த விதமான தவறுகள் இல்லை, குறைகள் இல்லை. அமல புராணம் த டாப் மோஸ்ட் வேத அந்த, இதில் ஒரு ஒரு எழுத்து கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு எழுத்துக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும். யார் யாரும் சரியாக பாகவதத்தை புரிஞ்சு கொண்டாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவி இயலவே இல்லை. அதனால் நீங்களும் நன்றாக மனசு வச்சு நல்லா புரிஞ்சு கொண்டு வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்மளுக்கும் வெற்றி நிச்சயம். ஹரே கிருஷ்ணன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். எஸ்.
இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னீங்க பிரபு. சனாதன கோஸ்வாமி வந்து இந்த டச் ஸ்டோனை வந்து தூக்கி போட்டு அது வந்து
டஸ்ட்பின்ல
பட்டிருக்கூடாது. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அவங்கள வந்து அந்த ஒரு டிவோர்ட் ஒரு ப்ராஸ்டியூட்டை வந்து எல்லாத்தையும் செல்வத்தையும் கொடுத்துட்டு எங்கிட்ட வாங்கினா பட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்டாக பிரபுபாதரில் புக்கில் பார்த்தீங்கன்னா டவுட் டைல்னு சொல்லுவாங்களே,
டவுட் டைல்
இருக்கிறத வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்க, அதுவும் பற்று இல்லாததானே பிரபு?
That dovetailing means only the devotees. Devotees யாராரும் நம்ம இஸ்கானுக்கு வராங்களோ அவங்களே இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கின்றோம். யூ ஹாவ் டு டவுடைல் வாட் எவர் மேபி த திங் யூ ஹாவ் டவுடைல் டு கிருஷ்ணா. உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கிருஷ்ணாவுடைய சேவையிலே பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ நாங்கள் வந்து செய்து யாரும் கூட கிரோஸ்தர்கள் சொல்ல நீங்கள் வேலை விட்டுருங்க எல்லாம் விட்டுருங்க சொல்லவில்லையே. அது வந்து ப்ராஸ்டியூட், ப்ராஸ்டியூட்டுடைய வேலையே பணம் சம்பாதிக்கிறது தான். பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கை. ஆனால் நம்ம இருக்கிற குணஸ்தர்களுக்கு அது இல்லை. அவங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்காக பைசா சம்பாதிக்கிறாங்க. அந்த குடும்பமே நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கோயில் மாதிரி பண்ணணும். நீங்கள் சம்பாதிக்கிறது அந்த கோயிலில் இருக்கின்ற கிருஷ்ணருக்கு சேவைக்காக பயன்படுத்தி கொள்ளணும். அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் ரெண்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஒருத்தன் தவறான வயலை நன்றி பணியும் சம்பாதிச்சுட்டு அவன் உணர்ந்த பிறகு நம்ம கிட்ட வந்து நான் உங்ககிட்ட நான் இருக்கணும்னாக்கா அவனுடைய ஹேபிட் அவன் சீக்கிரமாக போகாது இல்லையா. அந்த ஹேபிட் போகணும்னா அவங்க அட்டாச்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் இது பண்ணணும். ஒருத்தர் ரிலீஜியஸ் பட் நாட் டிவோட்டட், ரிலீஜியஸ் பர்சன் வர்றாரு, ஐயா நான் ரிலீஜனாக இருக்கிறேன், காலையில் ஏதோ கற்பனை இது பண்ணுற அது பண்ணுற இது பண்ணுற கோயில் போய் இருந்தாலும் என்னை இந்த கஷ்டங்கள் விட்டு போக மாட்டேன்னது அப்படி என்ற ஒருத்தர் வரான். அவருக்கு நம்ம நீ இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன், நீ ஒண்டியாவும் பொண்டாட்டி குழந்தைய விட்டுட்டு வான்னு சொல்லக்கூடாது இல்லையா. அவன் என்னவோ குடும்பத்தை ஏதோ இது ஒரு இக்னோரண்ட்டாக இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டு இருக்குன்றார் இல்லையா. அவங்களுக்கு நம்ம இருக்கிறதெல்லாம் பகவானுடைய சேவையெல்லாம் வெற்றுக்கொண்டையா. எங்கிட்ட அவர் வந்தார், அவர் கூட சொன்னார், ஐயா நான் காலையில் சந்தியாவந்தனம் பண்ணேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இருந்தாலும் என்னை கஷ்டங்கள் விட்டு அது போகிறதில்லை. நான் என்ன பதில் சொன்ன அவருக்கு, நீ சந்தியாவந்தனம் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் இருந்தாலும் நீ என்ன பண்ணுறியோ அது கிருஷ்ணருக்கு திருப்திகரமாக இல்லை. நீ பண்ணுறது ஒரு ஷோ மாதிரி பண்ணக்கூடாது, அவருக்கு திருப்தி அடை வரா மாதிரி நீ பண்ணணும். அப்போதான் அவர் உன் மேலே கருணை காட்டுவார். புரியுதா? டிஃபரன்ஸ் வந்து அந்த மாதிரி. வி கேனாட் கிவ் த சேம் மெடிசன் ஃபார் ஆல் த பேஷண்ட்ஸ். எல்லாம் ரோகஸ்தர்களுக்கு வியாதிஸ்தர்கள் என்ன சொல்லுவாங்க, பேஷண்ட்ஸுக்கும் நோயாளிகளுக்கு ஒரே மருந்து கொடுக்க முடியாது. அவங்க நோய் எந்த நோய் எந்த டெப்த்தில் இருக்கு இது புரிஞ்சுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மருந்து கொடுக்கணும். எஸ், வேற ஏதாவது
நம்பிக்கை கிருஷ்ணன் மேல வர்றது நம்பிக்கை இருந்து, ஆனால் முயற்சியோட பங்கு என்ன பண்ணும், முயற்சியும் பண்ணணும் பொருள். நம்பிக்கையை மாத்திரம் வச்சு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கிருஷ்ணன் மேலே நம்பிக்கை இருக்கு, மார்க் எனக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த முயற்சி என்றது தி வே ஆஃப் ப்ராசஸ், நம்பிக்கை என்றது உன்னுடைய இன்டென்ஷன். நம்பிக்கை இருக்கு பட் யூ டு நாட் நோ ஹவு டு ப்ரொசீடு இல்லையா. கிருஷ்ணரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் இது சாய்பாபா கோயிலுக்கு போகிறேன், அம்மன் கோயிலுக்கு போகிறேன் என்றால் முடியாது இல்லையா. கிருஷ்ணருக்காக என்றும்போது கிருஷ்ணாவுடைய பக்தர்கிட்டையும் கிருஷ்ணா கோயிலுக்கும் போகிறது நல்லது இல்லையா. உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்க, அந்த பொண்ணு பட்டு தெரிஞ்சுக்கணும் என்றால் உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை கேட்டாக்க புரியாது. அந்த பொண்ணுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாரும், அந்த ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்ட ஃபேமிலி எது, அவங்கள போய் கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் இல்லையா. யாரோ ஒருத்தர் அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியல, வே ஆஃப் அப்ரோச் தெரியவில்லை என்ற நம்மளுக்கு குட் இன்டென்ஷன் இருந்தாலும் லாபம் இல்லை. இப்போ இருக்கிற எல்லாம் பேரண்ட்ஸ் நினச்சிக்கலாம், இந்த ஃபேமிலி இந்த வேர்ல்டு இருக்கிற எல்லோருக்கும் நல்ல குட் இன்டென்ஷன்ஸ், தே வாண்ட் தே சில்ட்ரன் நாட் டு சஃபர், குட் இன்டென்ஷன் இல்லையா, வெரி வெரி குட் எக்ஸாம்பிள். பட் தே டு நாட் நோ ஹவு டு மேக் த சில்ட்ரன் ஹாப்பி, தே டு நாட் நோ ஹூ ஆர் த சில்ட்ரன், ஃப்ரம் வேர் தே ஆர் கம், வேர் தே ஆர் கோயிங், இஸ் இட், they have the good intention but they do not know. That's why we are introducing our method of preaching, the iskan iskan le solli kudukra maadhiri vera edhumle illa vela naan kuda id iskan varthu munna nalla padichen ellanuma padichirukken, nothing helped me. Ellam panniti karsila cinema paadradhan kepen, சினிமா பாட்டு தான் கேட்பேன் நான், அந்த மாதிரி ஒன்றும் தெரியாது. இங்கே வந்த பிறகுது ஊயாருன்றதே புரியுது. விளையாட்டு யாருக்கும் தெரியல. அதனால குட் இன்டென்ஷன் இருந்தாலே பத்தாது. வி நீட் டு நோ தி ப்ராப்பர் ப்ராசஸ், தென் வி ஆர் சக்சஸ்ஃபுல். தட்ஸ் ஓன்லி கிவன் இன் இஸ்கான் அவர் ப்ராப்பர் டீச்சிங்ஸ். நத்திங் எல்ஸ் கேன் டூ எனி திங். தட் இஸ் தி திங்.
இறந்த பிறகு இந்த சோல் வந்து சுத்தி வரும்னு சொன்னீங்க. இப்ப சாண்ட் பண்ணி நல்லா அந்த பக்தி சேவை எல்லாம் பண்ணவங்க அவங்களும் எப்படிதான் சுத்தி சுத்தி வருவாங்களா, இல்ல அவங்க டைரக்டா போடுவாங்க?
உனக்கு என்ன இப்ப சந்தேகம் வந்துருச்சு? சத்து போனாலும் இந்த அட்டாச்மெண்ட் போகாது. ஈவன் யூ ஆர் டிட்டாச்சு, அவர் டெஸ்ட் பண்ணுவா, நான் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த விதத்துல ட்ரைனிங் கொடுத்திருக்கின்றேன், நான் சத்து போன பிறகு எங்கள் மனைவி எப்படி அழுவுது, நான் அழுவ வேண்டும் கூட சொல்லியிருக்கேன், அதனால அழுவுது இல்லையோ. அது தே கேன் அப்சர்வ், இட் இஸ் நாட் தட் ஒன் தே டோன்ட் அப்சர்வ், தே கேன் நாட் ரெஸ்பாண்ட் டு யூ, தட் இஸ் தே. பட் இஃப் தே அண்டர்ஸ்டாண்ட் தே டோன்ட் கிரை, இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. Departed soul is also very happy. If they have some undetachable attachment, you will also feel sorry. Oh, I did not train them properly. They are going to suffer. வைஷ்ணவ மேல அட்டாச்மெண்ட் இருக்கிறது நல்லது. ஏத்துக்கொண்டார், ஆனால் இப்ப அவருக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஜெயில இருந்து. அவர் இப்ப வைகுண்ட உலகத்துக்கு போகலாம், சந்தோஷமா இருக்கலாம். துக்கம் எதுக்குடான்னாக்கா, அவர் எனக்கு இதுவரையிலும் கைடன்ஸ் கொடுத்தாரே, அந்த மாதிரி கைடன்ஸ் இனிமேல கிடைக்குமா? நான் விதவை ஆயிட்டேன்ன்றதுக்காக கவலைப்படக்கூடாது. அவர் மூலமாக நான் எந்தெந்த அளவுக்கு நான் கைடன்ஸ் ஏத்துக்கிட்டு என் வாழ்க்கையில எவ்வளவு மாறுதல் முன்னேற்றம் நின்றதை நான் கண்டேனும், இனிமேல் யார் அந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணுவார்ன்றதுக்காக கஷ்டப்படணும். மாஸ்டர் Whoever, the parents, they are living only for the children. The real master lives only for his servants. The guru lives only for his disciples. So if you want to please the master, you have to first please the dog, the followers. Dog means faithful entity. Why we are referring to dog means, dog is faithful. See, he can sacrifice his life to protect the master's life. That is the confidential servant. So such a person means the master has to take care of that faithful dogs like disciples. If the master is least bothered, then what is the use? Chaitanya Mahaprabhu, once there was nothing for eating for all the disciples. He took one mango seed he just put it to that one. What happened?
Became a big tree.
Big tree, he sowed just one seed, immediately big then mango tree. The mango, what is speciality of the mango?
Right.
Speciality of the mango? There is no seed. Seedless mango. Because they have to consume the full mango. If you buy something, the pulp is lesser, the seed is bigger. So Chaitanya Mahaprabhu doesn't want. And even in Christianity they say that Christ is the crisis of eatables. He just prepared bread and fish. Because that only available that time. I am not that much. I did my schooling up to third standard in Christian school only. I know little Christianity. Up to third standard I was in Christian school. So, because for that, to take care of the followers, they have to do so many things. Many people say that when Christ did not take the fish, he distributed. So that's not important. The importance is the master means he has to take care of the followers. He is the master. One who neglect to take care of the followers is no more master. You got the point now? So it means that the person has to take the responsibility. His responsibleness means he is not even equal to human being. Animal may not take a responsibility for others. It takes only for himself. Like that one, if the master neglect to take care of the followers, is no more master. That is his responsibility. That's why if you want to serve, if you want to please your master, the saying is, first we have to serve or please the dog. Because the master and dog got that much affinity, that much attachment, that much closeness. That's the point. You understand the point? So any responsible person cannot neglect their responsibility. அவங்களுடைய கடமையை அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்படி என்ன இல்லை முடியவில்லைனாக்க நீ ஸ்டெப் டவுன், அந்த பதவியிலேருந்து நீ விலக்கி போயிடணும். அடுத்தவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது. எனிதிங் எல்ஸ்? ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.